இந்த கதையை கேட்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று புரிந்திருக்கும். ஊமை பெண் என்பது வேறு யாரும் அல்ல, அந்த ஊமை ராணிதான். அவளுக்கு பிறந்தது இரண்டு குழந்தைகள், ஒன்று நந்தினி, ஒன்று இந்த மதுராந்தகன். அந்த நந்தினி தான் ஆழ்வார்க்கடியான் வழியாக பாண்டிய நாட்டில் வளர்ந்தாள். பின்பு சிறு வயதில் வளர்ந்த பிறகு செம்பியன் மாதேவி வீட்டுக்கு வந்து இங்கும் வளர்ந்தாள். அப்பொழுதுதான் அவள் மீது ஆதித்த கரிகாலன் காதல் கொண்டான். அதனால்தான் இருவரும் சேரக்கூடாது என்று செம்பியன் மாதேவி சிறு வயதில் இருந்தே கண்டிப்போடு நடந்து கொண்டார். இது ஒரு புறம். அடுத்து அந்த ஆண் குழந்தைதான் மதுராந்தகன். ஆக அந்த ஊமை ராணிக்கு பிறந்த இரண்டு குழந்தைகள், ஒன்று நந்தினி, ஒன்று மதுராந்தகன். இவ்வளவு விஷயத்தையும் கேட்ட மதுராந்தகன், இந்த விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும் என்று கேட்க, முதன் மந்திரி, எனக்கும் செம்பியன் மாதேவிக்கும் மட்டும்தான் இந்த உண்மை தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது என்று அவர் சொல்ல, அப்படியென்றால் இருவருமே இதை யாருக்கும் சொல்லாதீர்கள், நானே அரசனாகி விடுகிறேன், உமக்கு பரிசாக நான் பாண்டிய நாட்டையை தருகிறேன் என்று மதுராந்தகன் சொல்ல, செம்பியன் மாதேவி இப்பொழுது பேச ஆரம்பித்தார். நீ என் மகன் அல்ல என்று சொல்லும் பொழுது என் நெஞ்சை வெடித்து விட்டது. ஆனால் என் கணவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை என்னால் மீற முடியாது. நம் இருவருக்குமே தெரிந்த விஷயம் உலகறிய செய்ய வைத்து விடாதே. சொல்வதை கேள். நீ என்னுடைய மகனாகவே இருக்க நான் விரும்புகிறேன். வெளியே அருள்மொழிவர்மன் மக்களிடத்தில் நாடு நகரமெல்லாம் சென்று, யாரும் கவலைப்படாதீர்கள், துக்கம் அடையாதீர்கள், என்னை சக்கரவர்த்தி என்று சொல்லாதீர்கள், எனக்கு முன்னால் மதுராந்தகர் இருக்கிறார், அவர்தான் அரசராக வேண்டும், தயவு செய்து நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அது அவனுடைய நல்ல குணத்தை காட்டுகிறது. அதனால்தான் மக்களும் அவனை விரும்புகிறார்கள். ஆனால் முறைப்படி அவன்தான் அரசனாக வேண்டியவன். நீ வேறு குலத்தில் பிறந்தவன். இப்பொழுதும் சொல்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் செய்யாமல், சண்டையும் செய்யாமல் அப்படியே இருந்தால் நீ என்னுடைய மகனாகவே என்னுடனேயே இறுதி வரை இருக்கலாம். நாம் இருவரும் சேர்ந்து யாத்திரைக்கு செல்வோம், சிவாலய திருப்பணிகள் செய்வோம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ அரசனாக வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக இந்த ரகசியத்தை வெளியுலகத்திற்கு நான் சொல்லிவிடுவேன். இதனால் உனக்கு தான் நஷ்டம், உன்னை யாரும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு நீ என்னை தள்ளிவிடாதே. ஒன்று, நீயாக ராஜ்யத்தை துறந்து விடுவாய் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னும் 3 நாட்களில் சிற்றரசர்களுடைய ஒரு சந்திப்பு ஏற்படும். அதில் நீயாகவே முன்வந்து ராஜ்யம் எனக்கு வேண்டாம், சிவ பதவியே எனக்கு போதும் என்று சொல்லிவிடு. அவ்வாறு நீயாக வந்து ராஜ்யம் வேண்டாம் என்று சொன்னால் இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன். முடியாது என்று சொன்னால் நீ என் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பதை நாடு நகரமெல்லாம் நான் சொல்லிவிடுவேன். பிறகு எப்பொழுதும் நீ சிங்காசனம் ஏறவே முடியாது. நன்றாக யோசித்து சொல் என்று செம்பியன் மாதேவி சொன்னார். பிறகு மதுராந்தகன் இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியும் என்று கேட்க, செம்பியன் மாதேவி, எனக்கும் முதன் மந்திரிக்கும் மற்றும் 2 பெண்களுக்கும் தெரியும். அதில் ஒன்று உன்னை பெற்ற தாய், அவள்தான் சுந்தர சோழரை காப்பாற்றுவதற்காக இறந்து போனாள். மற்றொன்று அவளுடைய தங்கையான இன்னொரு ஊமை பெண். அவள் ஊமை மற்றும் செவிடு, கண்டிப்பாக அவள் யாருக்கும் சொல்ல மாட்டாள், சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறாள். அவள் நம்முடைய அரண்மனை தோட்டத்தில் தான் இருக்கிறாள். அவளுக்கு தேவையான அனைத்து உதவியையும் நான் தான் செய்கிறேன். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது, அவன் சேந்தன் அமுதன், ஆனால் அவனுக்கும் தெரியாது. அப்பொழுது மதுராந்தகன் மனதில் ஒரு தீய எண்ணம் உருவானது. இந்த 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆக இந்த 2 பேரையும் கொன்றுவிட்டால் பிறகு செய்தி வேறு யாருக்கும் தெரியாது. பிறகு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் அரசனாகிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே அருள்மொழிவர்மன் வந்தார். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. 3 பேருமே உறைந்து போனார்கள். ஆனால் வந்த அருள்மொழிவர்மன் இந்த கதை அனைத்தையும் கேட்டுவிட்டார். உள்ளே வருவதற்கு உத்தரவு கேட்டு நிற்கும் பொழுது இவர்கள் பேசிய அனைத்தும் அவருடைய காதில் விழுந்துவிட்டது. பிறகு உள்ளே வந்து அவர் பேச ஆரம்பித்தார். யாரும் கவலைப்பட வேண்டாம், மதுராந்தகன் உண்மையிலேயே பட்டத்துக்கு உரியவர்தான். அதற்கான உரிமை அவருக்கு உண்மையிலேயே இருக்கிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. இலங்கையில் நான் பார்த்த ஊமை ராணி என்னிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டார். என்னை சிறு வயதில் காவிரி வெள்ளத்தில் இருந்தும் இலங்கையில் பல முறையின் உயிரை காப்பாற்றியவர் மந்தாகினி, அந்த ஊமை ராணி. அவருடைய வயிற்றில் பிறந்தவர் தான் இவர். என் உயிரை காப்பாற்றிய தாயின் வயிற்றில் பிறந்ததால் சோழ நாடே இவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஆக அப்படி பார்த்தாலும் சோழ சிங்காசனத்தில் ஏற இவருக்கு உரிமை இருக்கிறது. மேலும் இந்த உண்மை எனக்கும் குந்தவைக்கும் முன்பே தெரியும். மேலும் மந்தாகினி வயிற்றில் மதுராந்தகரும் நந்தினியும் பிறந்தது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் இளைய பிராட்டிக்கும் முன்பே தெரியும். அவருடைய உரிமையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் அதை தீர்த்து வைப்பேன். மதுராந்தகரே சோழ சிங்காசனத்தில் ஏற வேண்டும் என்று சொல்லி முடித்தார். அந்த மூவருமே வியப்பையும் பிரமிப்பையும் அடைந்தார்கள். பிறகு முதன் மந்திரி, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் காவியத்திலும் இதிகாசத்திலும் கூட இடம்பெற வேண்டும். கருங்கல்லிலும் செப்பேட்டிலும் பொன் தகரிலுமே பொறிக்கப்பட வேண்டியவை. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் மட்டுமே திருமணம் செய்ய முடியாது. சக்கரவர்த்தியும் மற்ற சிற்றரசர்களையும் ஒன்று கூடி பேச வேண்டும். பின்னொரு காலத்தில் உண்மை வெளியே போனால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மகா சபை கூடுவதற்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. அதுவரையில் நாம் அனைவருமே நிதானமாக ஆழ்ந்து யோசனை செய்ய வேண்டும் என்று முதன் மந்திரி சொன்னார். இதே நேரத்தில் ஒரு பக்கம் குந்தவை கலக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஒரு புறம் அவருடைய அருமை அண்ணன் ஆதித்த கரிகாலர் இறந்து போனது, மற்றும் ஊமை ராணி இறந்து போனது. இதனால் சுந்தர சோழர் சோகமாக இருப்பது, மேலும் நாட்டுக்குள்ளே ஏற்படும் கலவரம், அதையெல்லாம் தாண்டி இந்த கொலைப்பழி வந்தியத்தேவன் மேலே விழுந்திருக்கிறது. அவர் சொன்னதால்தான் நிழலைப் போல அவர் கூடவே இருந்திருக்கிறார் வந்தியத்தேவன். கண்டிப்பாக வந்தியத்தேவன் கொலை செய்திருக்க மாட்டார். அந்த அறையில் அவர் இருந்திருக்கலாம். கொலை செய்யும் அளவிற்கான முடிவை கண்டிப்பாக அவர் எடுத்திருக்க மாட்டார் என்று எண்ணும்பொழுது அங்கே வானதி வந்து, உங்களை பார்க்க ஒரு பெண் வந்திருக்கிறாள், பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறாள் என்று சொல்ல வெளியே வந்து குந்தவை பார்க்கும் பொழுது வந்தது மணிமேகலை தான். எப்படியோ அங்கிருந்து தப்பித்து வந்து ஒரு ஓலையுடன் குந்தவையை பார்க்க வந்தாள். ஆதித்த கரிகாலர் இறப்பதற்கு முன்பாக அவளுக்கு கொடுத்த ஓலையை அவள் கொண்டு வந்து கொடுத்தாள். மேலும் இந்த கொலையை நான் தான் செய்தேன், வந்தியத்தேவன் செய்யவில்லை என்று சொல்ல அதை குந்தவை நம்பவில்லை. பிறகு அவளுக்கு உண்மை தெரிந்துவிட்டது. இவள் வந்தியத்தேவனை விரும்புகிறாள், அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் இவள் பொய் சொல்கிறாள். இவள் இவ்வாறு சொல்வதால் ஒரு பெண்ணின் கையால் இளவரசர் இறந்தார் என்ற ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக இவள் பொய்தான் சொல்ல வேண்டும் என்று எண்ணி ஆதித்த கரிகாலர் கொடுத்த ஓலையை படிக்க ஆரம்பித்தாள். உண்மையிலேயே அந்த ஓலை அவருடைய கையால் அவரே எழுதியது. அந்த கையெழுத்தை பார்த்ததுமே அது குந்தவைக்கு புரிந்து போனது. அதில் அவர், நீ எவ்வளவு சொல்லியும் அதை மீறி நான் கடம்பூருக்கு சென்றேன். வந்தியத்தேவன் என்னை எப்படியோ தடுத்து பார்த்தான். அதையெல்லாம் கேட்காமல் நான் கடம்பூருக்கு சென்றேன். எனக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு காரணம் வந்தியத்தேவன் அல்ல, முழுக்க முழுக்க அது என் முடிவே. நந்தினி நம்முடைய சகோதரி என்று நீ சொன்னாய், ஆனால் அவளுடைய பிறப்பில் எனக்கு இன்னும் ரகசியம் இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தாண்டி 3 வருடத்திற்கு முன்னால் அவள் கண் முன்னே நான் வீரபாண்டியனை கொன்றேன். அந்த வலி என் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் ஆசைப்படி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் என் ஆசையாவது கேள், அருள்மொழிவர்மனை அரசனாக்கி இந்த சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்கு. உன்னால் முடிந்தால் இந்த மணிமேகலையை வந்தியத்தேவனுக்கு கட்டி வை. அது முழுக்க முழுக்க உன் விருப்பம்தான். இந்த மணிமேகலை என்னுடைய சகோதரி போல. உன் வார்த்தையை நான் மீறி நடந்தேன், அதன் பலனை அனுபவிக்கப் போகிறேன் என்று சொல்லி முடித்தார். குந்தவையின் கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. பிறகு மணிமேகலை பார்த்து, இந்த ஓலை உனக்கு எப்படி வந்தது என்று கேட்க, இளவரசர் என்னிடம் தந்தார், நான் தான் அவரை கொன்றேன். இந்த கடிதத்தின் அர்த்தம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அவரை கொஞ்சிருக்க மாட்டேன். நந்தினிதான் என் மனதை கலைத்து நான் விரும்பும் வந்தியத்தேவனை இளவரசர் கொல்லப் போகிறார் என்று எண்ணி என் கையாலே அவரை கொன்றுவிட்டேன். இவ்வாறு அவள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல, இது கண்டிப்பாக பொய்தான், அவர் மேல் இருக்கின்ற காதல் காரணமாக நீ பொய் சொல்கிறாய். நீயே குத்தத்தை ஒப்புக்கொண்டாலும் அதை கேட்டு வந்தியத்தேவன் கண்டிப்பாக மறுப்பான். இதுவரை அவன் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒருவேளை உன்னை காப்பாற்றுவதற்காக நான் தான் கொண்டேன் என்று அவன் சொன்னாலும் சொல்லிவிடுவான். பிறகு அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று குந்தவை சொல்ல, அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கதறி கொண்டிருந்தாள். அப்பொழுது வெளியே மக்கள் சத்தம் கேட்டது. அருள்மொழிவர்மன் அங்கு வந்து கொண்டிருந்தார். குந்தவையை பார்த்தார். மதுராந்தகன் பற்றிய ரகசியத்தை செம்பியன் மாதேவி பாட்டியே வாயால் சொல்லிவிட்டார். அவர் தன் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பதை அவரே சொல்லிவிட்டார். ஆனால் இருந்தாலும் அவரை வளர்த்தவர் நீங்கள்தான், ஆகையால் அவர்தான் மகுடம் சுட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். அதற்கு பெரிய பிராட்டி என்ன பதில் சொன்னார் என்று கேட்க, அவர்கள் பதில் கூறுவதற்கு முன்பே நான் திரும்பி வந்துவிட்டேன் என்று அவர் சொல்ல, ஏன் அவ்வாறு செய்தாய்? மதுராந்தகன் செம்பியன் மாதேவியின் புதல்வர் இல்லாவிட்டாலும் வேறு வகையில் அவருக்கு சோழ சிம்மாசனத்தில் உரிமை உண்டு என்பதை நீ சொல்லவில்லையா? அவரும் நம் தந்தையின் புதல்வர், உன் தமையன் என்று சொல்லவில்லையா என்று கேட்டதற்கு, இல்லை அக்கா, அதற்கு வேறு காரணமும் இருக்கிறது. அதையும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நீயும் நானும் இத்தனை நாளும் அதை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை ஆதாரமற்றது போல் இருக்கிறது. ஏனென்றால் முதன் மந்திரி அனிருத்தருக்கு இந்த செய்தி எல்லாம் நன்றாகவே தெரிந்திருக்கிறது. நம் தந்தை ஈழத்தீவிலிருந்து திரும்பி வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மதுராந்தகனும் நந்தினியும் இரட்டை குழந்தைகளாக பிறந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் நம்முடன் பிறந்தவர்களாக இருக்க முடியாது என்று அருள் சொல்ல, அதுவும் சரிதான், ஆனால் இது தெரிந்தும் நீ மதுராந்தகருக்கு பட்டத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்க, எப்படியும் மதுராந்தகர் மந்தாகினி தேவியின் வயிற்றில் பிறந்த புதல்வர் தான், செம்பியன் மாதேவி எடுத்து வளர்த்தவர் தான், எனக்கோ ராஜ்யத்தில் சிறிதும் ஆசை இல்லை, ஆகையால் தான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்ல, இது மட்டும் நடந்தால் ராஜ்யத்தில் இருக்கும் மக்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறார்களோ என்று குந்தவை யோசிக்க ஆரம்பித்தாள். பிறகு குந்தவை பேச ஆரம்பித்தாள். ஆதித்த கரிகாலர் தான் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்று எண்ணினேன், ஆனால் அவர் ஓலையை படித்த பிறகு நீயாவது நிறைவேற்றுவாய் என்று எண்ணினேன், அதுவும் நடக்காது போல என்று குந்தவை சொல்ல, யார் தந்த ஓலை, எப்படி வந்தது என்று கேட்க, மணிமேகலை பற்றியும் அவள் கொடுத்த ஓலையை பற்றியும் வந்தியத்தேவன் பற்றியும் அவளுடைய காதலை பற்றியெல்லாம் சொல்ல, அப்பொழுதுதான் வந்தியத்தேவன் பற்றிய நினைவே அருள்மொழிவர்மனுக்கு வந்தது. தஞ்சைக்கு வந்ததிலிருந்து மந்தாகினியின் மரணம், ஆதித்த கரிகாலர் மரணம், மக்களுடைய போராட்டம் என்று அதில் கவனம் செலுத்தியதால் வந்தியத்தேவனை மறந்தே போனார். ஆதித்த கரிகாலன் கொலைக்காக வந்தியத்தேவனை பாதாள சிறையில் வைத்திருக்கும் செய்தியை கேட்டதும் உடனே அவரை விடுதலை செய்வதற்காக வெளியே வரும்பொழுது அவருக்கு எதிரே பெரிய வேளாரும் மலையமானும் வந்தார். சிறிய பழுவேற்றையர் ஓடி போனதால் கோட்டை தளபதி பொறுப்பு பெரிய வேளார் பொறுப்புக்கு வந்தது. அருள்மொழி ஆழ்வர்மனை தடுத்து எந்த அதிகாரத்தில் நீங்கள் அவனை விடுதலை செய்ய பார்க்கிறீர்கள்? சக்கரவர்த்திக்கு மட்டுமே அவனை விடுதலை செய்யும் அதிகாரம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலேயே சக்கரவர்த்தி பட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சக்கரவர்த்தியும் அடுத்து பதவிக்கு வரப்போகும் மதுராந்தகருக்கு மட்டுமே அவனை விடுதலை செய்யும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல குந்தவையும் அதுதான் சரி என்று சொன்னாள். அவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. என்னால் முடியவில்லை என்றால் என் தந்தையை பார்ப்பேன், அவரிடம் சொல்வேன், அவர் விடுதலை செய்வார் என்று சொல்ல ஒரு காலம் செய்ய மாட்டார். ஏனென்றால் பார்த்திபேந்திரன் ஏற்கனவே பாண்டிய நாட்டு ஆபத்துதவிடம் சேர்ந்து வந்தியத்தேவன் தான் கொன்றான் என்று சொல்லி வைத்திருக்கிறான். ஆகவே வந்தியத்தேவன் மீது ஏற்கனவே உங்கள் தந்தைக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மேலும் நாட்டுக்குள்ளே ஒரு கொடிய வதந்தி பரவி இருக்கிறது. அருள்மொழிவர்மன் தான் தன் பதவிக்காக வந்தியத்தேவனை பயன்படுத்தி ஆதித்த கரிகாலரை கொஞ்சிருக்க வேண்டும் என்று. இந்த வதந்தியை பரப்பியது வேறு யாரும் அல்ல, கந்தமாறன் தான் என்று பெரிய வேளார் சொன்னதும் மணிமேகலை வந்து, என் சகோதரன் செய்கைக்கு மன்னிப்பு கேட்கிறேன். அவன் அவ்வாறு செய்வதற்கு காரணம் நந்தினியின் மீது இருந்த மோகம்தான். அவளுடைய தூண்டுதலால் தான் அவன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது வானதி ஒரு யோசனை சொன்னாள். அவர்கள் இருவரும் ஒரு முறை பாதாள சிறைக்கு போய்விட்டு வந்தார்கள். அதே போல் நாம் எல்லோரும் இன்றைக்கு போய் பார்த்து விட்டு வருவோம், மணிமேகலையையும் அழைத்து போவோம் என்று சொல்ல அது அவர்களுக்கு சரி என்று பட்டது. பாதாள சிறைக்கு சென்றார்கள். ஆனால் அங்கே வந்தியத்தேவன் காணவில்லை. அவனுடைய அறையில் சுவரில் மாட்டியிருந்த வளையங்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தான் வைத்தியர் மகன் பிணகாபாணி. இவர்களை பார்த்ததும் என்னை காப்பாற்றுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்று பரிதாபமாக பேசிக் கொண்டிருந்தான். பிணகாபாணி அங்கு எப்படி வந்தான், வந்தியத்தேவன் எங்கே போனான், அந்த பாதாள சிறையில் இருந்த பைத்தியக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதையெல்லாம் சொல்கிறேன், கேளுங்கள்.